கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் சபைக்கு தம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து தேவ சித்தத்தை செய்வதே கர்த்தருக்கு உகந்த காரியம். ஆகையால் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஜபத்துடனே கேளுங்கள், ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 2:14 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள்,
நீங்கள் நினைக்கிறபடி
இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல.
பொழுது விடிந்து
மூன்றாம் மணி வேளையாயிருக்கிறதே.
தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே
இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அப்பொழுது
உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
உங்கள் மூப்பர்
சொப்பனங்களை காண்பார்கள்.
என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
அந்நாட்களில்
என் ஆவியை ஊற்றுவேன்.
அப்பொழுது அவர்கள்
தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
அல்லாமலும்
உயர வானத்திலே அற்புதங்களையும்
தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி
புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே
சூரியன் இருளாகவும்
சந்திரன் ரத்தமாகவும் மாறும்.
அப்பொழுது
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ
அவன் ரட்சிக்கப்படுவான் என்று
தேவன் உரைத்திருக்கிறார்.
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பேதுரு ஒரு பிரசங்கத்திற்கு முன்னுரையாக இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இந்த 14வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பேதுரு ஒரு பிரசங்கத்தை செய்கிறான். இது அவன் செய்த முதலாவது பிரசங்கம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்த முதலாவது பிரசங்கமாயிருக்கிறது. இந்த பிரசங்கத்தின் முடிவிலை பார்க்கும் பொழுது சபை உருவாகிவிட்டது. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் முடிவிலே சபை உண்டாகிவிட்டது. 41வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள்
ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்.
இங்கதான் சபை ஆரம்பிக்கிறது. பெந்தேகோஸ்தே எனும் நாளிலே 120 பேர் ஒரு மேலறையிலே எருசலேமிலே கூடி வந்தார்கள். இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பெலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அதே போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமான பின்பு இவர்கள் எருசலேமுக்கு சென்று ஒரு மேலறையிலே 120 பேராக ஒன்றாக கூடி தினமும் தேவனாகிய கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த 10வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அப்பொழுது அவர்கள் வடக்கம் போல கத்தராகி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அந்த அறை முழுவதையும் வந்து நிரப்பிற்று. அதாவது பரிசுத்தாவியானவர் வல்லமையோடு இறங்கி வந்து அவர்கள் கூடியிருந்த அந்த மேலறை முழுவதையும் நிரப்பினார். அப்ப அந்த பரிசுத்தாவியானவர் அந்த இடத்தை முதலாவது நிரப்பினார். அடுத்தது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அந்த 120 பேர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த 120 பேரும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். ஒருவர் கூட விடப்படவில்லை. 120 பேரையும் கர்த்தர் பரிசுத்தாவியானவரால் நிரப்பினார். நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இது இந்த 2 ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டே வரேன். முதல் வசனத்திலிருந்து நடக்கிற விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். இப்படி அந்த 120 பேரும் பலவிதமான பாஷைகளை பேசி தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்தார்கள், துதித்தார்கள், அவருடைய மகத்துவங்களை பேசினார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் பொழுது அந்த எருசலேமிலே கீழே அநேக தேவ பக்தியுள்ள யூதர்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்தவர்களாக இருந்தார்கள். அவங்க எல்லாரும் இந்த மாடியில் என்ன ஒரே கூச்சலா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு என்ன நடக்கிறதோ என்று சொல்லி மேலே வந்து எட்டி பார்க்கிறாங்க. அங்க மாடியில் வந்து மேலரையில் எட்டி பார்த்தால் ஒவ்வொருவரும் வித்தியாசமான பாஷைகளில் அர்த்தமுள்ள பாஷைகளை பேசுகிறதை கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் பிரமிச்சாங்க, இது என்ன காரியம் நடக்கிறது, இவர்கள் எல்லாரும் நம்முடைய சொந்த பாஷைகளிலே இவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று சொல்லி பிரமித்தார்கள். என்ன நடக்கிறது என்று சொல்லி பிரமித்தார்கள், குழம்பி போனாங்க. ஒரு சிலர் நினைச்சாங்க, ஓ எல்லாம் நல்லா குடிச்சிட்டு வளரிட்டு இருக்காங்கன்னு ஒரு சிலர் அப்படியும் பார்த்து பரியாசம் பண்ணாங்க. அப்ப பார்க்கும்போது அங்க பார்த்தவர்களுக்கு ரெண்டு விதமான எண்ணம், ஒருத்தர் இது எப்படி நடக்கிறதோ, இது அதிசயமாய் நடக்கிறதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. வேறு சிலர் பரியாசம் பண்ணாங்க, இவங்கெல்லாம் குடிகார கூட்டம் குடிச்சு சத்தம் போட்டுருக்கிறாங்க நினைச்சாங்க. அந்த நேரத்தில் தான் பேதுரு எழுந்து நின்று 11 அப்போஸ்தலர்களையும் கூட நிற்க வைத்து அவனும் எழுந்து நின்று பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அந்த பிரசங்கத்தின் முடிவிலே தான் அந்த வார்த்தைகளை கேட்டவர்களில் 3000 பேர் உடனே ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 3000 பேர் அந்த ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டு சபை உருவானது. இந்த பிரசங்கம் இது சபை சரித்திரத்தில் மிக முக்கியமானது. அடுத்த பக்கத்தில் போனால் பேதுருவின் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:18 வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு பிரத்யேகமாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லைனார். அந்த வார்த்தை தான் இங்கே நிறைவேறியது. ஆமேன். மத்தேயு 16:18 இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாய் பேதுருவுக்கு சொன்ன வாக்கு தத்தம் இந்த 41 வசனத்தில் அப்போஸ்தலர் 2:41 வசனத்தில் எழுத்தின்படி நிறைவேறியது. பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணினான். அவன் பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமேன். சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுதே ஒரு வல்லமையான அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் 120 பேர் மேல் முதலாவது ஊற்றினார். அந்த 120 பேர் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி அவர்களுக்கு நடுவிலே ஒரு 3000 பேரை கர்த்தர் ரட்சிக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், சபைக்குள் தேவனாகிய கர்த்தர் வல்லமையான அபிஷேகத்தை ஊற்றும் பொழுதுதான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அந்த கூடியிருந்த 120 பேர் மேல் பரிசுத்தாவியானவர் வல்லமையாய் நிரப்பின காரணத்தினால் அந்த ஆவியானுடைய வல்லமை 3000 பேரை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. அந்த 3000 பேரிலே சிலர் ஆச்சரியப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள், சிலர் பரியாசம் பண்ணினவர்களும் இருந்திருப்பார்கள், சிலர் வேடிக்கை பார்த்தவர்கள் இருந்திருப்பாங்க. வேடிக்கை பார்த்தவர்களும் குத்தப்பட்டார்கள், பரியாசம் பண்ணினவர்களும் குத்தப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டவர்களும் குத்தப்பட்டார்கள். ஆக மொத்தத்தில் அந்த பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், சபை பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபை பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால்தான் திரளான ஜனங்கள் தேவ சமூகத்தை கர்த்தரை நாடி ஓடி வர முடியும். இவர்கள் மேல் அந்த 120 பேர் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டதினாலே அநேகர் ஓடி வந்து எட்டி பார்த்தார்கள். வந்தவர்கள் அந்த இடத்தில் வைத்து ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு சபைக்கு தேவை வல்லமையான அபிஷேகம். அல்லேலூயா. வல்லமையான அபிஷேகம் நல்லா கவனிங்க. கர்த்தர் அபிஷேகத்தை ரெண்டு விதமா கொடுக்கிறார். ஒன்னு கார்பரேட் அனாயிட்டிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அனாயிட்டிங். கார்பரேட் அனாயிட்டிங்னா பொதுவாக எல்லாருக்கும் நடுவிலே வருகிறதான ஒரு அபிஷேகம். ரெண்டாவது தனி நபருக்குள் வருகிறதான அபிஷேகம். நல்லா பாருங்க, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த ஆரம்பத்தில் கவனிச்சு பாருங்க, முதல் மூன்று வசனங்களை வாசியுங்கள், அப்ப உங்களுக்கு தெரியும்.
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது,
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது
அவர்கள் எல்லாரும்
ஒருமனப்பட்டு
ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
அப்பொழுது
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு.
இதுதான் கார்பரேட் அனாயிட்டிங்கிறது. பொதுவாக வந்த அபிஷேகம் இறங்கி வந்தது. 120 பேர் அந்த மேலறையில் அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று பலத்த வல்லமையோடு பரிசுத்தாவியான அந்த அறைக்குள் நுழைந்தார். நுழைந்த அந்த அறை முழுவதும் பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் நிறைந்து விட்டது. தேவ வல்லமை அந்த ஆராதனை, அந்த ஆலயம், அந்த ஆராதனை செய்து கொண்டிருந்ததான அந்த ஸ்தலம் முழுவதையும், அந்த அறை முழுவதையும் தேவ மகிமை மூடிக்கொண்டது. இன்னைக்கு சொல்றேன், சபையிலே ரெண்டு விதமான அபிஷேகம் செயல்படும். ஒன்று, ஆராதனை செய்யும் பொழுது தேவ மகிமை இந்த இடம் முழுவதையும் நிரப்ப வேண்டும். அந்த அறை முழுவதையும் நிரப்பிற்று. ஃபர்ஸ்ட் காரியம். அடுத்தது என்ன நடக்க தெரியும்? அடுத்த வசனப்படுங்க.
அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல
பிரிந்திருக்கும் நாவுகள்
அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
இது பாருங்க, இண்டிவிஜுவல் அனாயிட்டிங். அடுத்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அபிஷேகத்தின் வல்லமை அந்த அறை முழுவதையும் நிரப்பின உடனே அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் 120 பேர் இருக்கிறார்கள். 120 அக்னிமயமான நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தது. அந்த 120 பேர் மேலேயும் வந்து அமர்ந்தது. அந்த 120 பேரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு, அந்த 120 பேரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இது தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு தனி நபரையும் நிரப்புகிற ஒரு அபிஷேகம். அதனால ஒன்னு சொல்ற, ஆராதனை நேரத்திலே கர்த்தர் பொதுவான அபிஷேகத்தை முதலாவது அனுப்பி கொடுக்கிறார். அதோடு நம்ம திருப்தியாக கூடாது. ஒவ்வொரு தனி நபரும் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். ஆமென். ஒவ்வொரு தனி நபர்களும் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கர்த்தர் நிரப்பும் பொழுதுதான் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க முடியும். ஒவ்வொருவரும் தனித்தனியாய் கர்த்தருக்கு என்று காரியங்களை செய்ய முடியும். அப்ப கர்த்தர் இந்த நாட்களில் அபிஷேகத்தை கர்த்தர் ஒரு நபர் மேல், தனிப்பட்ட ஒரு நபர் மேல் கொடுக்கிறார் என்றால், சபையிலே பொதுவாய் கொடுக்கிறார் என்றால், அதிலே கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமேன். ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை தான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இதனை பார்க்கும் பொழுது இது தற்செயலாய் நடந்துவிட்ட ஒரு காரியம் அல்ல. 16வது வசனத்தை வாசிக்கலாம் திரும்பவும். 2:16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால்
உரைக்கப்பட்டபடியே
இது நடந்திருக்கிறது. இது தானாய் நடந்துவிடவில்லை, தற்செயலாய் நடக்கல. இது தேவ திட்டத்தின்படி ஏற்கனவே தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப யோவேல் தீர்க்கதரிசி இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்த ஒரு நல்ல தீர்க்கதரிசி யோவேல், அவன் மூலமாக இந்த சம்பவத்தை ஏற்கனவே சொன்னார். இப்ப அதை கொஞ்சம் வாசிப்போம். அதுக்கு பிறகு இது எப்படி நிறைவேறுகிறது என்பதை குறித்தும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஓசியாக்கு அடுத்தது வருது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:28 வசனத்திலிருந்து 32 வாசிக்கலாம்.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அப்பொழுது உங்கள் குமாரரும்
உங்கள் குமாரத்திகளும்
தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
உங்கள் மூப்பர்
சொப்பனங்களையும்
உங்கள் வாலிபர்
தரிசனங்களையும் காண்பார்கள்.
ஊழியக்காரர் மேலும்
ஊழியக்காரிகள் மேலும்
அந்நாட்களிலே
என் ஆவியை ஊற்றுவேன்.
வானத்திலும் பூமியிலும்
ரத்தம்
அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய
அதிசயங்களை காட்டுவேன்
கர்த்தருடைய கர்த்தருடைய
கர்த்தருடைய
பெரிதும் பயங்கரமுமான
பெரிதும் பயங்கரமுமான
நாள் வருமுன்னே
நாள் வருமுன்னே
சூரியன் இருளாகவும்
சந்திரன் இரத்தமாகவும் மாறும் அப்பொழுது
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் கர்த்தர் சொன்னபடி
சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும்
கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும்
நல்ல கவனிங்க. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலேயும் சியோனிலே எருசலேமிலே கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிற புறஜாதி ஜனங்கள் இருக்கிற எல்லா இடத்திலேயும் கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாயிருக்கும். எப்ப தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது. இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு உலகம் எங்கிலும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நடுவிலும் சரி, சியோன் என்பதும் எருசலேம் என்பதும் இஸ்ரேவேலை குறிக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் என்பது முழு உலகத்தில் இருக்க புறஜாதி ஜனங்களை குறிக்கிறது. எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாயிருக்கும் எப்ப தெரியுமா? இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது. இன்றைக்கும் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். கடைசி நாட்கள் என்று யோவேல் சொல்றார். ஆனால் இது கடைசி நாட்களிலும் கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அந்த கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறதான அந்த காரியங்கள் இது முதல் நூற்றாண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் பார்க்கிற பாருங்க, அப்போஸ்தலர் 2:17 கவனிச்சு பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பேதுரு சொல்லும்போது அதான் சொல்றாரு. கடைசி நாட்கள் எப்ப சொல்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால சொல்றாரு. அப்போ சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாட்களையே கடைசி நாட்கள் என்றார். அப்போ இது அதுவே கடைசி நாட்கள்னா இது என்ன? கடைசி நாளிலே கடைசி மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். உண்மையிலே சொல்றேன், நடக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இன்னும் அடுத்த ஜெனரேஷன் வருகிறதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆமேன். கர்த்தருக்கு சித்தமா நாம் எல்லாருமே உயிரோடு இருந்து கர்த்தருடைய வருகை பார்ப்போம். ஆமேன். அப்படிதான் நடக்கும். நிச்சயமா நான் நம்புறேன், 100க்கு 100 நான் நம்புறேன். கர்த்தருக்கு சித்தமானால் எல்லாம் நம்ம உயிரோடையே கர்த்தருடைய வருகை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்படிப்பட்ட மிக கடைசி காலத்தில், மிக கடைசி மணி நேரத்தில், கடைசி நிமிஷத்திற்குள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காலம் வந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் என்ன செய்கிறார்? சபையின் நடுவில் அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றுகிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் ஊற்றுகிறார். இந்த அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் சபைக்குள் ஊற்றும் பொழுது அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, தம்முடைய ஜனத்தை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. அதனால ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு அபிஷேகம் பெறாதிருக்கிறவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முழுவதுமாய் பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமேன். உங்கள் வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் எங்கேயோ வந்தோம், எங்கேயோ பெற்றோம், ஏதோ ஒரு அபிஷேகத்தை பெற்றோம், வந்தோம், போனோம், இல்லை, உங்கள் வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் கண்டிப்பாகவே இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 2 கவனிச்சுட்டு வருவோம். 17-18 மீண்டும் வாசிக்கலாம்.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே இந்த காலத்தை குறித்து அவர் அப்படியே சொல்ற, அன்னைக்கு நடந்த விஷயம் எப்படி தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாயிருந்ததுன்னு சொல்றாரு. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் இந்த 120 ஆகிய நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம்னு சொல்றார். அப்ப பாருங்க, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்மிடத்தில் வருகிற யாவரையும் அபிஷேகம் பண்றார். அல்லேலூயா. இந்த இடத்தில் யாராவது அபிஷேகம் பெறாமல் இருப்பீர்கள் என்றால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை சீக்கிரம் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா.
விரும்புகிறார். கர்த்தர் உங்களை வல்லமையா நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மகிமையாய் நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பட்சபாதமே கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாகும், படிச்சிருக்கலாம் படிக்காம இருக்கலாம், யாராயிருக்கலாம், யாராயிருந்தாலும் சரி, இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்கிறார். எதுக்காக ஊற்றுவேன்? அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்ப இந்த கடைசி நாட்களில் சபை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா சபை குறித்து நான் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே சொன்னேன், சபை பூமிக்கு உப்பு, சபை உலகத்திற்கு வெளிச்சம், சபை மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அப்போ சபை குறித்து தேவனாகிய கர்த்தருக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு பவர்ஃபுல் மூவ் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வல்லமையாக சபை உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சபை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தனி நபரை குறிக்கிறார். ஒவ்வொரு தனி நபரும் சொல்லுகிறேன், ஆவியானவரால் நிறைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமேன். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பினார். அன்னைக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலேயே ஒவ்வொருவரையும் நிரப்பினார். கடைசி நாட்களிலேயே கர்த்தர் எல்லாரையும் நிரப்பினார். இந்த நாள்ல சொல்ற அதை பார்க்கிலும் கர்த்தர் அதிகமாய் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் பாருங்க, இன்னொரு சின்ன சின்ன சம்பவத்தை காட்டுற பாருங்க, வாசி பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8 நீங்கள் வாசித்து பாருங்க. 8:14 இருந்து வாசிங்க.
சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை
பாருங்க. இப்ப சமாரியர் ஃபர்ஸ்ட் வந்து யூதையா, இப்ப பார்த்தா சமாரியால, எருசலேம்ல நடந்துச்சு, இப்ப சமாரியாவில். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை
எருசலேமிலுள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்ததை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்.
நல்லா பாருங்க, இந்த 8 பார்க்கும் பொழுது சிதறப்பட்ட ஜனங்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க. பிரசங்கிக்கும் பொழுது பிலிப்பு போய் ஒரு இடத்துல சமாரியாவில் பிரசங்கிக்கிறான். ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் யாருக்குமே அபிஷேகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. அதன் பிறகு அந்த செய்தி கேள்விப்பட்டு சமாரியாவில் இருக்கிற ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். தெரிந்த உடனே பேதுருவையும் யோவானையும் அனுப்பி வச்சாங்க. இந்த பேதுருவும் யோவானும் போய் அவர்கள் ஒருவரும் அபிஷேகம் பெறாம இருக்கிறதை கண்டு ஒரு ஜெபம் பண்ணி அவங்க மேல கையை வச்சாங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். இது ஒரு சம்பவம். இவ பாருங்க, எருசலேம்ல இருந்து சமாரியாவுக்கு வந்துருச்சு. இப்ப சமாரியாவிலிருந்து புறஜாதிகளுக்கு போது பாருங்க. 10 அப்போஸ்தலர் 10:44 வசனத்தை படிங்க.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது,
சரி போதும், இந்த வசனத்தை பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை கேட்ட யாவர் மேலும், ஒருத்தர் விடாமல் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அத்தனை பேரும் நிரப்பினார். இப்ப பாருங்க, எருசலேமில் அபிஷேகம், சமாரியாவில் அபிஷேகம், இப்ப புறஜாதி ஜனங்களாக இருக்கிற கொர்நேலிய வீட்டில் அபிஷேகம். அப்போ கர்த்தர் அபிஷேகத்தை பாரபட்சம் இல்லாமல் வருகிற யாவருக்கும் நிறைவாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. நிறைவாய் கொடுக்கிற இந்த நாட்கள்ல சொல்றேன், நீங்கள் அந்த மகிமையான அனுபவத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அளவில்லாமல் அனுபவிக்க வேண்டும். ஆமேன். அபிஷேகம் பெற்று ஆவிலை நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை மாதிரி ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, நிறைவான வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது. ஆமேன். அதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதனால இந்த ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஒருவராகிலும் இழந்து போகக்கூடாது. ஆமேன். ஒருத்தர் கூட இழந்து போகக்கூடாது. அதுக்குதான் நான் சொல்றேன், அதற்குத்தான் தேவனுடைய திட்டத்தை உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து காண்பிக்கிறேன். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இவங்க எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றாங்க. அப்ப கடைசி நாட்களில் கர்த்தர் ஏன் அபிஷேகத்தை ஊற்றுகிறார்? அப்ப மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் கர்த்தர் சொன்னார். இது நடந்ததா? வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரத்துக்கு வாங்க, முதல் வசனத்திலிருந்து வாசி. 19 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து.
அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில்,
கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில்
பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது,
நீங்கள் விசுவாசிகளான பொழுது
பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை,
பரிசுத்த ஆவி உண்டென்பதை
நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்.
அப்பொழுது அவன்
அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான்.
அதற்கு அவன்
யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள்.
அல்லாமலும்
பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி
தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். நல்ல கவனிங்க. இப்ப இந்த எபேசுவிலே பார்க்கும் பொழுது பவுல் வந்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அந்த நபர்கள், அடுத்த வசனம் படிங்க, அப்படி தொடர்ந்து படிங்க.
அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய
12 பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல 12 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்தில் பவுல் ஜெபம் பண்ணார். அந்த 12 பேரும் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஜெபித்து கையை வைத்தார். 12 பேரும் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எழுத்தின்படியே சம்பவிக்கிறது. நல்லா சொல்றேன், இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உண்மையிலேயே பூமி குப்பா இருக்கணும். ஆமென். உண்மையிலேயே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கணும். உலகம் இருண்டிருக்கிறது. உலகத்தில் பாவம் மூழ்கி கிடக்கிறது. ஜனங்கள் எது சரி எது தவறு என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தான் உலகத்திற்கு வெளிச்சம் காட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்போ சபை, நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவனுடைய சத்தியத்தையும் இந்த காலத்தின் ரகசியத்தையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்தாவியின் நிறைவினால் புறஜாதி ஜனங்களுக்கு சொல்லத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லணும். அப்ப இந்த இடத்தில் இப்ப நான் தீர்க்க தரிசனம்னா என்னன்றத முதல்ல உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த இடத்தில் சொல்றார் கர்த்தர், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொன்னார். அந்த குமாரர் குமாரத்திகள் பார்க்கும் பொழுது அதுக்கு பின்னால வரதான வசனத்தில் பார்க்கும், 18 பார்க்கும், 2 அதிகாரம் 18 வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் போட்டிருக்கிறது. அப்ப ஊழியம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அவர்கள் வாயிலிருந்து கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உலகத்திற்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்க. குமாரன் குமாரத்தினா என்னன்றத அதான் 18 வசனத்தில் வரும்பொழுது ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லி அவர்களை குறிப்பிடுகிறது. அப்ப நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமேன். சாதாரணமான வார்த்தை அல்ல, தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். வெளிப்பாட்டின் வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இனம் கண்டுபிடித்து பேச கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சொல்றேன், அந்த வெளிப்பாட்டு அறிவில் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஊழியத்தை வெற்றிகரமாய் செய்ய முடியாது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு அது இருக்கணும். அப்பதான் வெற்றிகரமாய் நம்ம ஊழியத்தை செய்ய முடியும், வெற்றிகரமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரியம் இருக்கிறது. கர்த்தர் அதுக்குதான் வரங்களை கொடுக்கிறார். பரிசுத்தாவினால் நம்ம நிறையும் பொழுது கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது ஒரு ஆளை பார்க்கும்போது நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அது ஏன் வந்தது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி பத்தி சொன்னேன், வியாதி பிரச்சனையுடைய வந்தார், ஆனால் உள்ள இருக்கிற ஆவியானதை காட்டி கொடுக்கிறார். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் செயல்படுகிறது. உள்ள சொல்றாரு, இது வியாதி அல்ல, உள்ள ஒரு அசுத்தாவி இருந்து இதை காரியத்தை செய்கிறது. இதை நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த நபருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஆமேன். இது ஊழியம் செய்கிற ஒரு போதகருக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் அந்த நாலெட்ஜ் இருக்கணும். ஆமேன். நாலேஜ்க்கு சாதாரண வெறும் வியாதி தானா, அல்லது இதுக்கு பின்னால பார்க்கும்போது ஒரு ஆவி இருந்து செயல்படுகிறதா, இது சாதாரணமான ஒரு பிரச்சனை தானா, நேச்சுரலான வர பிரச்சனை தானா, அல்லது பிரச்சனைகளுக்கு பின்னால ஒரு அசுத்தாவி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, இது சாதாரணமாய் வந்ததான ஒரு போராட்டமா, அல்லது பின்னால ஒரு அசுத்தாவி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, அதை நீங்கள் பதில் சொல்ல தெரியணும், அதை சொல்லி ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க தெரியணும். ஆமேன். அதுக்குதான் அபிஷேகம். அப்ப பரிசுத்தாவியான நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, நமக்குள் நிரம்பும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம காரியங்களை பார்க்கிறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சூழ்நிலைகளை நிதானிக்கிறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் காரியங்களை செய்து நாம் ஜனங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க முடியும். அதனால நான் சொல்லுகிறேன், இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த கடைசி நாளில், கடைசி மணி நேரத்தில், கடைசி சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற நாம் காலத்தை வீணாக்க கூடாது. ஆவியிலே நிறைந்து கர்த்தருக்கு ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. போதிக்கிறவர்கள் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவர்கள் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்தாவி நான் நிறைஞ்சிருந்தாதான், ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடு வந்தாலும் சொல்றேன், அந்த ஆவியானவருடைய பலத்தினாலே சரியான வார்த்தைகளை நீங்கள் ஆலோசனை கொடுக்க முடியும். ஆமேன். அதனால வரங்கள் பல விதங்களில் செயல்படும். ஒண்ணு, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஞானத்தை போதிக்கும் வசனம் வெளிப்படும், அறிவை உணர்த்தும் வசனம் வெளிப்படும், தீர்க்க தரிசனம் வெளிப்படும், ஆவியை பகுத்தறிகிற வரம் வெளிப்படும். எல்லாத்தையும் அந்த ஒரே ஆவியானவர் சாபிக்க கொடுக்கிறார். அப்ப நீங்க ஒரு தனி நபருக்கு ஜெபிச்சு அற்புதம் நடக்கணும் தான் மாத்திரமல்ல, நீங்க ஒருத்தருக்கு கவுன்சில் பண்ணும்போது சொல்றேன், அவங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளுக்கு கரெக்டான பதில் கொடுக்கணும்னா அது ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். ஆமேன். அதுதான் இன்னைக்கு சபைக்கு தேவை. தேவ பிள்ளைகள் பரிசு தாவியை பெற்று ஆவியிலே நிறைஞ்சு வாழணும். இப்ப நான் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த தீர்க்க தரிசனம் என்கிற காரியத்தில் இன்னைக்கு பல நேரத்திலே பலருக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. இப்ப தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பல இடங்களில் பல கூட்டங்கள் நடக்கிற எதையும் சொல்லி இப்ப நான் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன். இப்ப பல இடத்துல பல கூட்டங்கள் நடக்கிறது. அப்ப அந்த இடத்துல சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனம் நினைக்கிறோம், அது தீர்க்க தரிசனம் கிடையாது. என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். அது வெளிப்பாடு என்பது வேற, தீர்க்க தரிசனம் என்பது வேற, ரெவலேஷன்ன்றது வேற, ப்ராபசிங்கிறது வேற. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு பல இடத்துல பல கூட்டங்கள் நடக்குது. சிலர் வந்து பார்க்கும்போது பெயரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அதுல ஒரிஜினல் இருக்குது, டூப்ளிகேட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நான் பேச நான் விரும்பல. ஆனா ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன், இதெல்லாம் பார்க்கும்போது இது தீர்க்க தரிசனம் கிடையாது, இதுக்கு பேரு வெளிப்பாடு, ரெவலேஷன். புரியுதா? ரெவலேஷன் ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். தீர்க்க தரிசனம் என்பது அதற்கு அப்பாற்பட்டது. இப்ப இந்த ரெவலேஷனுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் சபையிலே இந்த வெளிப்பாட்டையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் சபையிலே தமது பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். வெளிப்பாடு என்பது என்னன்னா, நிகழ்காலத்திலே நடக்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொல்றதுக்கு பேர் தான் வெளிப்பாடு. அது தீர்க்க தரிசனம் கிடையாது. இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு பேரு வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் கிடையாது. அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை, அந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை விவரிச்சு சொல்றதுக்கு பேரு ஜஸ்ட் ரெவலேஷன், வெளிப்பாடு தான். தீர்க்க தரிசனம் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரப்போகிற காரியத்தை முன்னறிவிக்கணும். தீர்க்கமாக நடக்கிறதற்கு முன்பதாகவே அதை தீர்க்கமாக தரிசிக்கிறது. இன்னும் சில நாட்களுக்கு முன்ன நடக்க போகிற காரியத்தை தீர்க்கமாக முன்பதாகவே அதை தரிசித்து இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்றது, அதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்களானால், நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் கடைசி நிமிஷத்தை காட்டுகிறது, கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருக்கிறது காட்டுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நடக்க போகிற காரியத்தை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அதுக்குதான் அபிஷேகத்தை சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 வாசித்து பாருங்கள். யோவான் 16:13,
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்,
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்,
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி,
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி,
வரப்போகிற காரியங்களை,
வரப்போகிற காரியங்களை
உங்களுக்கு அறிவிப்பார்,
உங்களுக்கு அறிவிப்பார். நல்லா பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் சபையாரை நடத்துவார். அவர் சுயமாய் பேசுவதில்லை, தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ இந்த பரிசு தாவியானவர் என்றைக்குமே வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவர். அதான் தீர்க்க தரிசனம். வரப்போகிற காரியங்கள், இனி சம்பவிக்க போகிற காரியங்கள், அதை வெளிப்படுத்தி அதை அறிவித்து ஜனங்களை அவர் ரட்சிக்கிறவர். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வெறுமனே சும்மா நீங்க அப்படியே நேச்சுரல் அப்படியே போறது அல்ல, ஜனங்களின் பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கும்படி உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஜனங்களுடைய தேவைகளுக்கு சந்திக்கும்படியாய் உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஜனங்களுடைய கேள்விகளுக்கு சரியான கரெக்டான வார்த்தையை பேச வைக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஜனங்களுடைய பிரச்சனைகளை சரியா டயக்னோஸ் பண்ண வைக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் உங்களை நடத்த வேண்டும். அதுக்குதான் சொல்றேன், ஆவியிலே நிறைஞ்சு அந்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது எல்லாருடைய கேள்விகளுக்கு உங்களால் பதில் கொடுக்க முடியும், எல்லாருடைய பிரச்சனைகளுக்கு உங்களால் கண்டிப்பாக பதில் கொடுக்க முடியும். இப்ப பாருங்க, தீர்க்க தரிசனம்னா என்னன்றதை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காட்டுறேன். பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11th chapter, 11th அதிகாரம் 27-28 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அந்நாட்களிலே
எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள்.
அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து
உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று
ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதிராயனுடைய நாட்களிலே
உண்டாயிற்று. நல்லா பாருங்க, இங்க எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் இங்க அந்தியோகியாவுக்கு வர்றாங்க. அப்ப அந்த வந்த கூட்டத்துக்கு நடுவில் அகபு என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். திடீர்னு சபை நடுவில் எழுந்து நிற்கிற எழுந்து சொல்றான், இன்னும் சில நாட்களிலேயே உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்றான். ஹோல் வேர்ல்டுக்கு சொல்றான், உலகம் முழுவதுக்கும் ஒரு பஞ்சம் வருது. அவன் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டான். சில நாட்களுக்கு பிறகு கிளவிதிரையாளாயன் என்கிற ஒரு மனுஷன், ஒரு ராஜாவுடைய நாட்களில் அவன் சொன்னது போலவே உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இதுதான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாலே நடக்க போகிற ஒரு காரியத்தை முன்பதாக தீர்க்காவாக தரிசித்து சொல்றான். ஒரு பஞ்சம் வரப்போகுது. எதுக்கு சபைக்கு நடுவில் கத்துறத சொல்றா தெரியுமா? எங்க பஞ்சம் வந்தாலும் சரி, சபை ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்களுக்கு கத்தர் வேண்டிய ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே பண்ணிக்கணும்னு சொல்லி தான் கத்தர் என்ன செய்யறாரு, சபைக்கு வெளிப்படுத்துறார். நான் சொல்றேன், இப்படி நடக்க போகிற ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். கடைசியில் கர்த்தரை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தவும் செய்வார்கள். அல்லேலூயா. இந்த அகபுவை குறித்து வேதத்தில் இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இவரை குறித்து இன்னொரு சம்பவம் கூட இருக்கு பாருங்க, 21st chapter, 10-11 வசனங்களை வாசிக்கலாம்.
நாங்கள் அநேக நாட்கள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவிலினுடைய கச்சைகளை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு
இந்த கச்சைக்குரியவனை
எருசலேமிலுள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி
புறஜாதியாருடைய கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்.
நாம் அநேக தீர்க்கதரிசிகளாக வராங்க. அப்ப இந்த அகபு வர, அகபு ஒரு சிறந்த தீர்க்கதரிசியான புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே. அப்ப அவர் வந்த உடனே அநேக தீர்க்கதரிசிகள் வராங்க, எல்லாருக்கும் சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனால் இந்த அகபுடைய காரியங்கள் மட்டும் வித்தியாசமா இருக்குது. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அங்க இருந்தாலும், அநேக தீர்க்கதரிசிகள் அங்க வந்திருக்கிறாங்க, ஆனாலும் கூட இவன் ஒரு வித்தியாசமான நபரா இருக்கிறான். பார்க்கிறான், ஒரு கச்சி ஒன்று கிடக்கிறது, கச்சை. அதை எடுத்துக்கொண்டான், எடுத்துக்கொண்டு தன் கைகளையும் காலையும் சுத்தி கொண்டு சொல்லலாம், இந்த கச்சீஃபுக்குரிய நபரை எருசலேம் இதே மாதிரி கட்டி போடுவாங்க, கட்டி புறஜாதியருடைய கையில் கொடுப்பாங்கன்ட்டான். அது வேற யாருதும் கிடையாது, அது பவுலுடையது. பாருங்க, அந்த இடத்தில் பவுலுக்கையும் தீர்க்க தரிசனம் சொல்றான். பவுல் ஒரு சிறந்த தீர்க்க தரிசி, ஆனால் பவுலுக்கே அந்த இடத்துல ஒன்று புரியல. அப்படியே பேசாமல் இருக்கிறான். இருக்கும் பொழுது பவுலுடைய கச்சையை எடுத்துக்கொண்டு இவன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சைக்குரியவனை இப்படிதான் கட்டி கொண்டு போய் புறஜாதியிட்ட கொடுப்பாங்க. 33rd வசனம் படிங்க.
அப்பொழுது சேனாபதி
கிட்ட வந்து
அவனை பிடித்து இரண்டு சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும்
என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அப்படி நடந்துருச்சு. 33rd வசனத்தில் வரும்பொழுது பவுலை சங்கிலினால கட்டினாங்கன்னு போட்டிருக்கு. இதைத்தான் அகப்பு ஏற்கனவே சொல்லிட்டான். அப்ப அகப்பு பாருங்க கிளியர் கட்டா சொல்றான், உலகம் எங்கும் ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்றான். பஞ்சம் வருது, இந்த கச்சைக்குரியவனை இப்படிதான் கட்டி போடுவாங்கன்றான். அதே மாதிரி பவுலை சங்கிலியில கட்டிட்டாங்க. அப்போ இந்த அகப்புடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட வித்தியாசம்? எத்தனையோ தீர்க்க தரிசிங்க இருந்தாங்க. இப்ப பாருங்க இந்த 10வது வசனத்தை படிச்சோம் இல்லையா, 8வது 9வது வசனத்தை படிங்க, அதுக்கு முன்னால இருக்கிறது.
மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற
கன்னியாஸ்திரிகளாகிய
4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள்.
4 குமார்த்திகள் அந்த பிலிப்புக்கு இருந்தாங்களாம். நல்லா பாருங்க, பிலிப்பு வீட்டுல வந்து தங்கி இருக்கிறாங்க, சுவிசேஷகனாகி பிலிப்பு வீட்டுல. அந்த பிலிப்புக்கு 4 பொண்ணுங்க, 4 பொண்ணுங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம். அப்ப அந்த பிலிப்பு வீட்டிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல அநேக தீர்க்க தரிசனங்கள் வராங்க போறாங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த அகபு மாத்திரம் வித்தியாசப்பட்டவனா இருக்கிறான். இவன் தான் பவுலுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா சொல்றான். இல்ல என்ன தெரியுதுன்னா, இந்த அகபு தான் பெற்ற அபிஷேகத்தில் நிறைந்திருந்த மனுஷனாயிருந்தான். ஆகையினாலதான் இவனுக்கு இவ்வளவு வெளிப்பாடுகள். அல்லேலூயா. அதான் வித்தியாசம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 குமார்த்திகள் அங்க இருந்தாங்க, இன்னும் தீர்க்க தரிசிகள் அங்க வந்தாங்க. ஆனால் இவன் ஏன் வித்தியாசமா இருக்கிறான்? அவனுக்குள் நிறைவாயிருந்த ஆவியானவர் தான் காரணம். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள், நிறைந்திருங்கள், நிறைந்திருங்கள். நிறைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒரு வெளிப்பாட்டு மனுஷராய் வைப்பார். ஆமென். வெளிப்பாட்டு மனுஷராய் வைப்பார், வெளிப்பாட்டு மனுஷராய் கண்டிப்பாய் வைப்பார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார், பல காரியங்களை வெளிப்படுத்துவார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒருவர் உண்டு. அவங்கள நான் முதல் முதலா சந்தித்த பொழுது பயங்கர இந்துவாக ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தாங்க. அப்போ அவர்கள் ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்தாங்க சென்னைக்கு. அவங்க தீ மிதிக்கிறதும் வேப்பலை கட்டி ஆடுகிறது இப்படி பயங்கர வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் வந்த பெண். அப்போ குடும்பத்தில் எக்கச்சக்கமான சாபம் அதனால் வந்துச்சு. கணவன் அவளை விட்டு பிரிந்து போனால் பயங்கர வறுமை பிரச்சனை. எல்லா போராட்டத்துக்கு நடுவிலே ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது பிசாசு அவங்களுக்குள் ஆடி கீழே விழுந்தது. அந்த பிசாசு விரட்டி விடப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சின்சியராக கத்திருக்கு மாறினாங்க. அந்த சகோதரி ஜெபிப்பாங்க, ஜெபிப்பாங்க, உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்கன்னா அப்படியே உலகமே அவங்களுக்கு மறந்து போயிடும். அவங்க உங்க இடத்துல உட்காந்து ஜெபிப்பாங்க, பக்கத்துல எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, சத்தம் இருக்கும், பேசுவாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்தாங்கன்னா அவ்வளவுதான், என்ன நடந்தாலும் உபகமே வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருப்பாங்க, அப்படியே பிரேயர்ல உட்காருவாங்க. அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கலாம் தெரியாது, தெலுங்கு தான் எழுதுவாங்க. அப்படி ஒரு சகோதரி படிப்பறிவு கூட ரொம்ப குறைவாக உள்ளதான ஒரு பெண். அப்போ அப்படி இருக்கும்பொழுது எங்கிட்ட வந்து நான் எந்த விஷயமானாலும் எங்கிட்ட வந்து பேசி சந்தேகத்தெல்லாம் கேட்பாங்க. அப்போ சில இடத்துல ஒரு நாள் வருவாங்க, ஒரு கையில் ஒரு நோட் எப்பவும் வச்சிருப்பாங்க, எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க, சொல்லுவாங்க, பிரதர் இந்த பேரு இவங்களுக்கு கேன்சர் வியாதியாம், கர்த்தர் சொன்னார், அப்பா சொன்னாருன்னு வாங்க. கர்த்தன் கூட சொல்ல மாட்டாங்க, அப்பா சொன்னாரு இவங்க பேரு, இவங்க இவங்களுக்கு வந்து கேன்சரா, இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்களாம், அப்பா சொன்னாரு இவங்களுக்காக ஜெபிக்க சொன்னாருன்னு வாங்க. ஆஸ்திரேலியில யாரோ ஒருத்தர் கேன்சர்ல இருக்கிறதை கத்தர் இவங்களுக்கு இந்த இடத்துல பேசுறாரு, அவங்களுக்காக ஜெபிக்க சொல்றாரு. பேர சொல்லுவாங்க, இந்த பேரு இவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்காக அப்பா எனக்கு ஜெபிக்க சொன்னாருவாங்க. இப்படி ஒவ்வொருவருடைய உலகத்தில் இருக்கிற யார் யாருடைய பிரச்சனைகளையும் இங்க உட்கார்ந்து எழுதி வச்சுட்டு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கத்தர் அவங்களுக்கு காரியத்து சொல்லுவாரு, இருக்கிற இடத்துல உட்கார்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அருமையான ஒரு சகோதரி, சரியான ஒரு தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு உள்ள சகோதரி. அவங்க சொல்ற எனக்கே ஒரு தடவை தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. என் வாழ்க்கை நான் பயங்கர ஒரு நாள் பயங்கர சோறுபாடு இருந்தேன், வந்தாங்க மன அந்த சோர்வு யாரிடையும் சொல்ல முடியல, அவ்வளவு மன சோர்வு அடக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எழுந்து என்கிட்ட வந்தாங்க. அந்த சோர்வுக்கு நடுவில் நான் 2 மணி நேரம் உபவாசம் நடத்திட்டு இருக்கிறேன், நடத்தி முடிச்சிடும். எனக்கே ஏகப்பட்ட சோர்வு, அப்படி தாங்க முடியாம ஆனாலும் வெளியில வேற வழி இல்லாமல் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு அப்படியே எழுந்திருச்சேன். எப்படா எப்படா இந்த இடத்துல போலான்னு அப்படியே மனசோர்வோடு இருக்கிறேன். திடீர்னு நேரம் வந்தாங்க, பிரதர் கத்தர் உங்ககிட்ட சொல்ல சொல்றாரு, மகனே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி இப்ப அப்பா உங்ககிட்ட சொல்ல சொல்றாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை என்னை அப்படியே மாத்தி போட்டுச்சு. ஏன்னா நான் இருந்த மனநிலவை யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லலை. நான் டைரக்டா வந்து சொன்னாங்க, கத்த மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் உங்ககிட்ட சொல்ல சொல்றாரா, ஏசு அப்பா சொல்றாரு அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க. அது என் வாழ்க்கையை அப்படியே திருப்பிச்சு, திசை திருப்பிச்சு. எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் ஒரு வெளிப்பாடு. அப்ப என் மூலமா தான் அவங்க பிசாசுபடின் விடுதலை ஆனாங்க, என் மூலமா தான் அவங்க அபிஷேகத்துல வந்து எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எனக்கே ஒரு தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் சொல்லும்படிக்கு அவங்களை யூஸ் பண்ணார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொருவருக்கு வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும். ஆமேன். கர்த்தர் அப்படி யூஸ் பண்ணுவார். யாரையும் யூஸ் பண்ணுவார். அவங்க ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு பெண், தேவனாகி கர்த்தர் அவங்களை யூஸ் பண்றார். இன்னைக்கு அவங்க சன்னையில் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றது தெரியுமா? கர்த்தர் ஒரு நபரை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர்கள் சாதாரண நிலைமை இல்லாமல் அசாதாரணமான காரியங்களை சிந்திக்க, அசாதாரணமான காரியங்களை பேச, அசாதாரணமான விதத்தில் கர்த்தருக்கு செயல்பட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். ஆமென். ஆகையினாலே நீங்கள் அப்படிப்பட்ட நிறைவோடு இருந்து கர்த்தருக்கோடு பயனுள்ள பாத்திரமாகி நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்படி முதலாவது காரியம் கர்த்தர் நமக்கு இந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, ஏன் இந்த அபிஷேகம்? இரண்டாவது அப்போஸ்தலர் 2 மறுபடியும் 17 வசனத்தை மீண்டும் படிக்கலாம்.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
உங்கள் மூப்பர்
சொப்பனங்களை காண்பார்கள். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை நிறத்தில் வருது. முதலாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார் என்றார். ரெண்டாவது, இந்த அபிஷேகம் வரும்பொழுது வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் நீங்க போட்டிருக்கு. யோவேல் சொல்லும்பொழுது தரிசனங்களை காண்பார்கள் சொன்னாரு. அதை இங்க பேதுரு எழுதும் பொழுது சொல்லும் பொழுது தரிசனங்களை அடைவார்கள் சொல்றார். கொஞ்சம் மாத்தி அதை விளங்கிக் கொள்ளும் விதமாக இந்த வார்த்தையை சொல்றார். பைபிள் எப்பவுமே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் நிழலாட்டமாய் சொல்லுகிறதை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அதை சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ளும் விதத்திலே அதை சொல்லுவாங்க, விவரிச்சு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது தரிசனங்களை காண்பார்கள் என்ற யோவேலின் வார்த்தையை தரிசனங்களை அடைவார்கள் என்று பேதுரு மாற்றி விளக்கம் கொடுக்கிறார். அப்ப தரிசனம் அடைவது என்றால் என்ன? யாருக்கு தரிசனம் அடைய வேண்டும்? வாலிபர்களுக்கு. ஆமேன். அதனால நீ சொன்ன கொஞ்சம் நில்லுங்க. வாலிபர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, தரிசனங்களை அடைவார்கள். தரிசனம் அடைதல் என்றால் என்ன? இப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், உங்களை குறித்து ஒரு தரிசனம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் கர்த்தர் வைத்திருக்கிறதுனால தான் இளம் வயதிலேயே தேவனாகி கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கணும். வயசான காலத்தில் 50 60 70 ரட்சிக்கப்பட்டு வேஸ்ட். ஏதோ அவங்க பரலோகம் போய் சேரலாம். ஆனா சொல்றேன், சின்ன வயசுல ஒருத்தரை ரட்சிக்கிறார் என்றால் தேவனாகி கர்த்தர் அவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமேன். கண்டிப்பா திட்டம் வச்சிருக்கிறார். தேவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தில் ஒவ்வொரு இளம் வயதுள்ள ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்தும் ஒரு திட்டமான தரிசனம் தேவனுக்கு இருக்கிறது, கர்த்தருக்கு இருக்குது. அது அவருக்கு மட்டும் இருந்தா போதாது, அதை நீங்கள் அடைய வேண்டும். உங்களுக்கு தெரியணும். புரியுதா? உங்களுக்கு தெரியணும். அதை நீங்கள் அடைந்தால்தான் நீங்கள் அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம குருட்டாட்டமா நம்ம போயிடுவோம், யூஸ் இல்லாம போயிடுவோம். உங்களுக்கு அடைய வேண்டும், நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. தெரியணும், கண்டிப்பா தெரியணும். ஏன் நான் ரட்சிக்கப்பட்டேன் அது தெரியணும். என்ன நோக்கத்துக்காக கர்த்தரனை தெரிந்து கொண்டார் தெரியணும். என்னை குறித்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியணும். ஏன் என்னை இந்த சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியணும். எதுக்காக கர்த்தர் எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தார் தெரியணும். ஏன் எனக்கு இந்த தாளந்து இருக்குது தெரியணும். நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை தெளிவாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமேன். ஒவ்வொருவரை குறித்தும் தேவ திட்டம் இருக்கிறது, கண்டிப்பா திட்டம் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை அடைய வேண்டும். அவன் வாஞ்சித்தால் சொல்றேன், கர்த்தர் அதை காட்டி கொடுப்பார். நான் படித்துக் கொண்டிருக்கிற மாணவனாய் இருந்தபொழுதே கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சித்த சரியா சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ள ஒரு பெரிய ஊழிய தாகம் தான் அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து, அந்த நாள் முதற்கொண்டு சுவிசேஷம் சொல்லணுன்ற பாரம் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா அம்மா சபைக்கு கூட சர்ச்சுக்கு போகாத பேரண்ட்ஸ், எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னு கூட எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. அதனால ரட்சிக்கப்பட்ட 3 மாசம் நான் சர்ச்சுக்கே போல, ஏன்னா அது எனக்கு தெரியாது, போகணும்னு கூட தெரியாது. ஒருத்தர் நடத்துறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. 3 மாசம் சர்ச்சுக்கே போல. ஆனா சர்ச்சுக்கு போலனாலும் கடுமையாய் ஜெபிக்கிறவன் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஜெப குழுவை கொடுத்தார், ஜெபிக்கிற ஒரு குழுவோடு என்னை சேர்த்து விட்டார். அங்கு போய் ஜெபிக்கவும் தனியா ஜெபிக்கவும் செய்தார். ஒரு 3 மாசம் இருக்கும், 3.5 மாசம் இருக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவிலே போய் நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு வெளிப்பாட்டை அந்த இடத்திலிருந்து ஸ்டேஜிலிருந்து கர்த்தர் கொடுக்கிறார். என்னுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே சொல்றார். அன்னைக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம், அது ஒரு நைட் ப்ரேயர். நான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இங்கே ஒரு வாலிபர் இந்த இடத்து பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கு தான் முதல் முதலாக அவர் முழு இரவு ஜபத்திற்கு வந்திருக்கிறார். அதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் முழு இரவு ஜபம் அட்டன் பண்ணது. அப்படி என்னுடைய காரியங்கள் சொல்லிட்டு இருக்க, அடுத்தபடியாக நான் என்ன ஜபிக்கிறேன் என்ற வார்த்தை கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்தினார். நான் கேட்ட கர்த்தர், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், அநேகரை ரட்சிப்பதற்கு என்னை பயன்படுத்தும். நான் ஜபிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஜபித்த காரியத்தை எங்க கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்தினார். சொன்னார், மகனை உன்னை ஒரு ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் பயன்படுத்த போறேன், எதிர்காலத்திலே அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பயன்படுத்துவேன். அன்னைக்கு எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அது வரைக்கும் ஒரு வாஞ்சை இருந்துச்சு. ஏன் அந்த வாஞ்சை இருக்குதுன்றத கர்த்தர் ஒருத்தர் மூலமாய் வெளிப்படுத்தி ஒரு தரிசனத்தை உண்டு பண்ணார். அது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கு பிறகு சபைக்கு போக ஆரம்பிச்சு நல்ல அபிஷேகத்தை பெற்று ஆரம்பித்த பிறகு நேரடியாகவே பல காரியங்களை கர்த்தர் பேச ஆரம்பித்தார். சொப்பனங்களின் மூலமாக தனியாய் ஜெபிக்கும் பொழுது பல காரியங்களை பேச ஆரம்பிச்சு, உன் லைஃப் இதுதான் சொன்னார். நீ வேலைக்கு சேரதுக்கு முன்னாடியே சொன்னார், உனக்கு வேலையை கொடுப்பேன், அதுக்கு பிறகு உன்னை என் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைப்பேன். அப்ப வேலைக்கு சேர போதே தெரியுது, என்னைக்கு தான் தூக்கி போட போகிறதுதான், ஒரு நாள் சீக்கிரம் ஊழியத்துக்கு வரப்போறேன்னு வேலைக்கு சேரதுக்கு முன்னாலேயே தெரியும். அப்போ என்னுடைய மைண்ட் ஃபுல்லா எதுக்காக தேவன் என்னை அழைத்தாருன்னு தெரிந்த உடனே மைண்ட் அதுல போய் செட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வேற என்ன காரியம் கிராஸ் ஆனாலும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அந்த காரியத்திலே போக முடிஞ்சது. எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற உங்கள் எதிர்காலத்தை குறித்த தேவ தரிசனம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற தரிசனம் உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு அது தெரிந்தால்தான் அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகி எதிர்காலத்திலே கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற முடியும். அதனாலதான் சொல்றேன், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்ற. அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்ற தரிசனம் அடைய வேண்டும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அது உங்களுக்கு தெரியணும். அந்த டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சரியான பாதையில் நீங்கள் போய் சேர முடியும். அல்லேலூயா. அதனால பிளைண்டா இருக்கவே கூடாது. ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, குறிப்பாய் வாலிபர்கள் பிளைண்டா இருக்கவே கூடாது. அடுத்தது என்ன நடக்க போதோ என்னமே இருக்கக்கூடாது. என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியணும். ஒன்று, ஊழியத்துக்கு வரீங்களோ இல்ல உலக வாழ்க்கையில் இருக்கிறீங்களோ என்ன செய்யற, என்னதான் செய்ய போறீங்களோ அது உங்களுக்கு தெரியணும். அது எதுவானாலும் இருக்கட்டும், என்னதான் எந்த பாதையில் போக போறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமேன். எது ஊழியத்துக்கு நான் சொல்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுனால ஊழியத்துக்கு கூப்பிடறேன்னு நினைக்காதீங்க. அப்படி அல்ல, ஒவ்வொருத்தருக்கு தேவ திட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள அது உங்களுக்கு தெரியணும். ஆமேன். அந்த திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுல நீங்க ஷைன் ஆக முடியும். ஆமேன். அதனாலதான் சொல்றேன், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த தரிசனம் இல்லாத இடத்தில் தான் நம்ம வாழ்க்கை கெட்டு போகும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 29 அதிகாரம், இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பு, 29 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். 29:18,
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில்,
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில்
ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்,
ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இது ஆங்கில வேதாகம் விஷன்ஸ் போட்டிருக்கு, தரிசனம் போட்டிருக்கு. தமிழ் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் கொஞ்சம் மாத்தி எழுதிட்டாங்க. இது உண்மையில் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் கிடையாது, இடத்துல சொல்லப்பட்டது தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்பதுதான் ரியல் டிரான்ஸ்லேஷன் அது. அப்ப தரிசனம் யாருக்கு இல்லையோ அவங்க சீர்கெட்டு போயிடுவாங்க, அவங்க டிராக் மாதிரி போயிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் கண்டிப்பா இருக்கணும், தெளிவா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் சரியாய் கடந்து போக முடியும். இப்ப பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்க, 2 அதிகாரம் 49வது வசனத்தை வாசியுங்கள். 48-49 ரெண்டி சேர்த்து வாசிங்க.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே
மகனே,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
இதோ
இதோ
உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள்.
விசாரத்தோட உன்னை தேடினோமே என்று மரியாள் சொல்லுகிறாள்.
அதற்கு அவர்,
அதற்கு இயேசு கிறிஸ்து, இப்ப எவ்வளவு 12 வயசு, அதற்கு அவர்,
நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்,
நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்,
என் பிதாவு கடுத்தவைகளில்,
என் பிதாவு கடுத்தவைகளில்
நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார்.
நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். எவ்வளவு தரிசனம் பாருங்க அவருக்கு. இப்ப மரியாளும் யோசேப்பும் தேடிட்டு வராங்க. 3 நாட்கள் இயேசுவை தேடிக்கொண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு கேட்கிறாங்க, மகனே ஏன் மகனே இப்படி செஞ்ச எங்களுக்கு, 3 நாள் நாங்க எவ்வளவு வேதனையோடு உன்ன தேடினோமே, புலம்புறாங்க அம்மா வந்து. ஆனா இயேசு கிறிஸ்து ரிட்டர்ன் கேட்கிறாரு, ஏன் என்ன தேடினீங்க, நீங்க தேடி இருக்க கூடாது. ரொம்ப சிம்பிளா சொல்ல, ஏன் என்ன தேடினீங்க, நான் என் பிதாவு கடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா. இந்த யோசேப் இப்ப என் பிதான்னு சொல்றியா இல்லையா, மரியாதை தான் சொல்ற, நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோடு தேடினோம் என்றா. யோசேப்பை கொண்டு வந்து இயேசுக்கு தகப்பன் ஆக்கிட்டா மரியாள். என்ன தப்பான காரியம் பாருங்க, யோசேப்பா இயேசுக்கு தகப்பன், யோசேப்பை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துக்கு தகப்பன் ஆக்கிட்டா மரியாள். நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோடு தேடினோமே என்கிறா. இவனு சொல்றாரு, யோசேப்பா எனக்கு தகப்பன், என் தகப்பன் மேல இருக்கிறாரு, யோசேப் இல்ல. அல்லேலூயா. அதான் சொல்ற, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா, ஏன் என்ன தேடினீங்க, நீங்க தேடக்கூடாது. அப்ப இவரை இவ்வளவு ஸ்ட்ராங்கா கான்பிடண்டா பேச வச்சது என்ன, தரிசனம். இயேசுக்கு தரிசனம் இருந்துச்சு. என்ன தரிசனம், இப்ப 12 வயசு, 30வது வயசுல நான் ஊழியத்தில் நிக்கணும், அடுத்த 18 வருஷத்துக்கு பிறகு நான் ஊழியத்தில் நிக்கணும், தேவ குமாரனாய் உலக ரட்சகராய் நான் என்னை வெளிப்படுத்தணும். அடுத்த 18 வருஷத்துக்கு முன்பதாகவே அவருக்கு தரிசனம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 18 இயர்ஸ்க்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி தெளிவான தரிசனம் அவருக்கு இருந்ததுனால தான் அந்த 12 வயசுல அவர் ஸ்ட்ராங்கா பேசினார். நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா, இதுதான் தரிசனம். அப்ப உங்க வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறத விட, நீங்க எதிர்பார்க்கிறத விட, உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற எண்ணத்தை விட கர்த்தருக்கு உங்களை குறித்து ஒரு மேலான எண்ணம் இருக்கிறது. உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை விட கர்த்தருக்கு உங்களை குறித்து பெரிய திட்டம் இருக்கிறது. உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற தரிசனத்தை விட கர்த்தருக்கு உங்களை குறித்து சிறந்த தரிசனம் இருக்கிறது. உங்களை குறித்து சுற்றிலும் இருக்கிறவள் பேசுகிற வார்த்தையை விட கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களை குறித்து நினைத்து வைத்திருக்கிறார். ஆமேன். உலகம் பார்க்கிற பிரகாரம் பார்க்காதீங்க, உங்கள் சொந்த இருதயம் பார்க்கிற பிரகாரம் உங்களை பார்க்காதீங்க, சுத்தியில் இருக்கிறவங்க உங்களை பத்தி பேசுற விதத்தில் உங்களை பார்க்காதீங்க. தேவனாகி கர்த்தரங்களை பற்றி என்ன பார்க்கிறாரோ அதை பாருங்கள். தேவனாகி கர்த்தரங்களை குறித்து என்ன நினைக்கிறாரோ அதை கவனியுங்கள். அந்த தரிசனத்தை அடைந்து கொள்ளுங்கள். அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஷைன் ஆவீங்க. அப்பதான் உங்கள் வாழ்க்கை பரலோகத்திற்கு உகந்ததா இருக்கும். அப்பதான் உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கும். அப்பதான் பரலோகத்துக்கு போகும் பொழுது கம்பீரமாய் நீங்கள் போய் சேருவீர்கள். ஆமேன். செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த வேலை கிரியைகளை செய்து முடித்தேன். அந்த வார்த்தையோடு பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அதை இயேசு செஞ்சார். அவருக்கு 12 வயசுல தரிசனம் இருந்துச்சு. 30வது வயசுல நிறைவேற்றினார். 33வது வயசுல ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. செய்யும்படிக்கு பிதாவே நீர் எனக்கு நியமித்த வேலைகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லிவிட்டு பரலோகம் போனார். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு விஷன் இருந்தாதான் உங்களுக்கு மிஷன் இருக்கும். புரியலன்னு சொல்றேன், உங்களுக்கு தரிசனம் இருந்தால்தான் உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு விஷன் இருக்கணும், தெளிவா இருக்கணும். என்னை குறித்து என் ஆண்டவர் நினைக்கிறது என்ன, ஆவியில நிறைஞ்சிருங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார், தனியா பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், சபையில பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தனியா பேசுவார். எல்லாரும் ஒரே பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தனியா கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு தனியா கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை நடத்துவார். அதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகி கிறிஸ்துவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதே போல நீங்களும் தொடருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.